ஆங்கிலேய கணக்கின்படி 2022 ஆண்டின் இறுதி ஜுமாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் எத்தனையோ நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்துவிட்டன. பல பேர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், பல பேர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்கள், பல பேர் திருமண பந்தத்திலே இணைந்திருக்கிறார்கள், இன்னும் பல ஜோடிகள் தலாக்கின் மூலமாக பிரிந்து விட்டார்கள், எத்தனையோ நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைந்திருப்பார்கள், எத்தனையோ சுகதேகிகள் பயங்கரமான வியாதிகளால் நோய்களால் பீடிக்கப்பட்டு ஆங்காங்கே வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் அப்படியே முடங்கி கிடந்து கொண்டிருக்கிறார்கள். செல்வந்தர்களாக இருந்த எத்தனையோ பேர் ஏழைகளாகிவிட்டார்கள், ஏழைகளாக இருந்த பல பேர் பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள், பல இழப்புகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள், பல உறவினர்களை பிரிந்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ மாற்றங்கள் நடந்து முடிந்து ஒரு வருடம் எங்களை விட்டு பிரியாவிடை பெற்று போக போகிறது. அடுத்த வருடம் அதற்குள்ளே நாம் காலெடுத்து வைக்கப் போகிறோம். அந்த வருடத்தை முடிக்கும் அளவுக்கு நாம் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்வோமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. அல்லது இந்த வருடம் மாற்றத்திற்குள்ளானவர்களைப் போல எங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்துவிடும் என்பதும் எங்களுக்கு புரியாது. படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாட்டின்படி, அவனுடைய திட்டத்தின்படி இந்த உலகத்தை அவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான், அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுக்மாவுடைய ஒரு தலைப்பாக ஒரு சில விடயங்களை நான் தயார் செய்து வந்திருக்கிறேன். அதிலே முதலாவது, மூன்று வகையான சோதனைகளுக்கு நாளாந்தம் ஒவ்வொரு மூமினான மனிதனும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் நாளாந்தம் மூன்று வகையான சோதனைகளுக்குள்ளால் அவன் சிக்கிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு புரியாமலே அந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுகின்றார்கள், ஒவ்வொரு நாள் முடிய 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 அவனுடைய ஆயுளில் ஒரு பகுதி குறைந்து கொண்டு போகிறது. ஒரு வருடம் முடிய வேண்டிய அவசியம் கிடையாது, ஒவ்வொரு நாள் முடிகின்ற பொழுதும் அவனுக்கென்று அல்லாஹுவால் நிர்ணயம் செய்யப்பட்ட அஜலின் ஒரு பகுதி அது தகர்க்கப்படுகிறது. அவன் தன்னுடைய பணத்தில் ஏதாவது முடிந்து விட்டால், ஏதாவது குறைந்து விட்டால், ஏதாவது அழிந்து விட்டால் அதற்காக வருந்துகிறான், அதற்காக கவலைப்படுகிறான். ஆனால் இந்த நாள் முடிகிறது என்பதை நினைத்து அவன் எந்த விதமான கவலையும் அடையாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. பணம் முடிந்து விட்டால் அதை திரவீடு செய்து கொள்ளலாம். இன்று சம்பாதிக்கின்ற 100,000 நாம் இழந்து விட்டோம், 1 ரூபாய் கூட சம்பாதிக்காமல் இந்த நாள் முடிந்து விட்டது என்றால் பிரச்சனை கிடையாது. நாளை 2 லட்சம் ரூபாயை சம்பாதித்தால் சம்பாதிக்காத அந்த 1 லட்சம் கிடைத்துவிடும், அதை ஈடு செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே முடிந்த ஒரு நாளை வாங்கிய கோடீஸ்வரன் பிறக்கவில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாகட்டும், இந்த உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்களாகட்டும், ஒரு நாளை விலை கொடுத்து வாங்குகின்ற சக்தி மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை. அதற்கான செல்வம் இந்த உலகம், அந்த உலகம் அதை வாங்குவதற்கு போதாது. ஒரு நாள் என்பது சாதாரணமானதல்ல. அந்த நாள் முடிகிறது, அவன் எந்த கவலையும் இல்லாமல் அதை கழித்துக் கொண்டிருக்கிறான். இது ஒவ்வொரு நாளும் மனிதன் கொடுக்கின்ற மிகப்பெரிய சோதனை. ஒரு நாள் முடிவதென்பது அது நாம் விரும்பியோ விரும்பாமலோ அது முடிந்தே ஆகும். அதை யாராலும் பிடிக்க முடியாது, அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. முடிந்து போன நாளை யாராலும் திரும்ப வாங்க முடியாது. புத்திசாலி யார் என்றால் அந்த நாளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நாளாக கழிப்பவர் தான். சொன்னார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் வருகின்ற பொழுது மனிதனோடு பேசிக் கொண்டு வருகிறதே, ஒவ்வொரு நாளும் வருகின்ற பொழுது மனிதனோடு பேசிக் கொண்டு வருகிறதே. எபின் ஆதம், ஆதமுடைய மகனே, என்னை சரியாக பயன்படுத்திக் கொள், என்னை சரியாக பயன்படுத்திக் கொள், நன்மைகளை கொண்டு நீ என்னை கொள்ளையடித்துக் கொள். காரணம் என்ன தெரியுமா? சத்தியமாக சொல்லுகிறேன், இன்றைய நாள் நான் உன்னை கண்காணிக்க அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நாளாக இருக்கிறேன். இன்றைய பகலுக்குள்ளே நீ என்ன செய்கிறாய், இன்றைய இரவுக்குள்ளே நீ என்ன செய்கிறாய் என்பதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நான் போய் எட்டி வைக்கப் போகிறேன். எனக்குள்ளே என்னென்ன நடக்கிறதோ அனைத்தையும் நான் அல்லாஹுடைய தர்பாரிலே சமர்ப்பிக்க போகிறேன், சாட்சி பகரப் போகிறேன். இன்றைய நாள் நான் முடிந்து விட்டேன் என்றால் சத்தியமாக சொல்லுகிறேன், கயாமத்து நாள் வந்தாலும் வருமே தவிர திரும்ப நானாக உன்னிடத்திலே வரமாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு வருகிறது, சொல்லிக்கொண்டு போகிறது என்ற கருத்தை காதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள், எத்தனையோ நாட்களை கடத்திக் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன, அந்த நாள் அல்லாஹுக்கு பொருத்தமான நாளாக முடிந்ததா அல்லது அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்த நாளாக முடிந்ததா என்பதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் மனித கோடிகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், கேலி களியாட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ந்து எழுதுகின்றார்கள், ரஜுலுன் எதிரி வரா அல் மால் வல் மாலு தாரிக்குஹு. ஒவ்வொரு நாளும் மனிதன் பணம் 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 என்று பணத்திற்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார், அதை சம்பாதிப்பதிலே சதா கால சிந்தனையில் ஆழ்ந்தவனாக இருக்கிறான். என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ, என் எதிர்காலம் என்னவாகும், என் வியாபாரம் என்னவாகும், இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே எதிர்காலத்திலே எப்படி வாழ்க்கையை கொண்டு போகலாம் என்ற சதா சிந்தனையிலே மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். பணம் பணம் என்று பணத்திற்கு பின்னால் சத்தியமாக சொல்லுகிறேன், நிச்சயமாக இந்த பணம் ஒரு நாள் அவனை கைவிடப் போகிறது என்பதை புரியாமல், இந்த பணம் ஒரு நாள் அவனை கைவிடப் போகிறது என்பதை தெரியாமல், இந்த பணத்தை கொண்டு உலகை வாங்க முடியாது, இந்த பணத்தை கொண்டு கழிந்த நாட்களை வாங்க முடியாது, இந்த பணத்தை கொண்டு இழந்த ஆசியத்தை மீளப் பெற முடியாது. பணம் 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 என்று ஓடி பணத்தை சம்பாதிக்கின்றவன் அதை சம்பாதித்து முடித்த மறுகணமே நோயாளியாக விழுகிறார். அந்த நோய்க்காக வேண்டிய அவ்வளவு காலம் கஷ்டம் சம்பாதித்த பணத்தை செலவழிக்கிறார். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பணம் தேடுவது பிழை அல்ல, பணம் தேடுவது குற்றமல்ல, அது ஹலாலான வழியிலே திரட்டப்பட வேண்டும். அந்த பணம் திரட்டப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய எந்த கடமையிலும் கை வைத்து விடக் கூடாது, அந்த பணத்தை திரட்டுவதற்காக ஹஜ்ஜை பிற்போடக் கூடாது, அந்த பணத்தை திரட்டுவதற்காக தொழுகையை கலாவாக்கி விடக் கூடாது, அந்த பணத்தை திரட்டுவதற்காக பொய் பேசக் கூடாது, அந்த பணத்திற்காக யாரையும் ஏமாற்றக் கூடாது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் நாம் இந்த உலகத்திலே பணம் திரட்டினாலும் நிச்சயமாக அந்த பணத்தை அனுபவிக்கப் போவர் ஏறி யாரோ, அது எங்களுடைய மனைவியாகவோ, எங்களுடைய மகன்மாராகவோ, எங்களுடைய மருமக்களாகவோ, அல்லது சகோதர சகோதரிகளாகவோ, யார் வேண்டுமானாலும் யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். எனவே பணத்தை சம்பாதிக்கின்ற பொழுது இந்த பணத்தை வைத்து நான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியம் ஒரு முஃமினிடத்தில் இருக்கவே, பணம் மிக பிரதானமானது. மண் பனாலில்லாகி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னஹ் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பள்ளி வாசலை இந்த உலகத்திலே கட்டுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்காக சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்றால் அந்த சுவர்க்க மாளிகையை வாங்குவதற்கு இந்த உலகத்திலே உள்ள பணம் அதை புத்திசாலிகள் பயன்படுத்துவார், புத்திசாலிகள் பயன்படுத்துவார். பணம் என்றால் அதை எப்படி திரட்டப்பட்டது என்பதற்கான ஒரு கேள்வி இருக்கிறது, அது எங்கு செலவழிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு சோதனையும் கேள்வியும் இருக்கிறது. செலவழிக்க வேண்டிய இடத்தில் செலவழிக்க வேண்டிய நேரத்தில் ஏன் செலவழிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பணம் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி தரப்பட்ட ஒரு பொருள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பிள்ளை செல்வங்களும் உங்கள் சொத்து செல்வங்களும் சோதனைக்காக வேண்டி உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன, அதை திரட்டுகின்ற விதம் கண்காணிக்கப்படுகிறது, அது செலவழிக்கப்படுகின்ற விதம் அது உற்று நோக்கப்படுகிறது. செலவழிக்க வேண்டிய நேரத்தில் செலவழிக்க வேண்டிய இடத்தில் கையிலே பணத்தை வைத்துக் கொண்டு அதை செலவழிக்காமல் இருந்தால் அதுவும் குற்றமாக கருதப்படுகிறது. எனவே இந்த பணத்துடைய சோதனையில் மிக ஜாக்கிரதையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். வரஜுலுன், சில மனிதர்கள் ரிஸ்க்குக்கான கவலையிலே ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கிறார். நாளை என்ன நடைபெறுமோ, என்னுடைய செலவுக்கு என்னவாகவோ, என் குழந்தைகளை நான் எப்படி வளர்ப்பேனோ. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த ரிஸ்குடைய பொறுப்பை எடுத்திருப்பவன் அல்லாஹ், அவனுடைய ஹசானா குறையாது. இந்த பூமி செம்பாகட்டும் வானம் இரும்பாகட்டும் அவன் என்று எங்களுக்கு எழுதி வைத்தது நிச்சயமாக சத்தியமாக வந்தே தீரும். அழகாக சொல்லுகின்றார், என்னுடைய ரிஸ்குடைய விஷயத்திலே என்னை படைத்தவனை நான் நூற்றுக்கு நூறு நம்பி இருக்கிறேன், அவன் எனக்கு எப்படியும் ஆகாரம் அளிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் நெருப்புக்குள்ளே இருந்தார்கள் என்ற சம்பவத்தை மேலோட்டமாக படித்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு சொல்லிக் கொண்டு போகிறோம். அந்த 40 நாட்களும் அவர்கள் எங்கிருந்து சாப்பிட்டார்கள், என்னை எங்கிருந்து குடித்தார்கள், அவர்கள் மலசலம் கழித்தார்கள், அதை எப்படி கழுவினார்கள், எப்படி சுத்தம் செய்தார்கள், அத்துளை ஒட்டுமொத்தமான தேவைகளையும் நெருப்புக்குள்ளே வைத்து பூர்த்தி செய்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே யாராலும் எங்களுக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை தடை செய்ய முடியாது. அவன் தந்தே தீருவான் என்று இருக்கின்ற பொழுது அந்த ரிஸ்க்குக்காக வேண்டி மனிதன் பயப்படுவதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் பல பேரை, இன்னும் சில பேரை பார்க்கிறேன், அவர்கள் வீடு 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 என்று கோட்டைகளை கோபுரங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டிலே அவர்கள் மேக்சிமம் 20 வருடம் 25 வருடம் தங்க போகிறார். ஒரு மனிதன் சொந்த வீடு கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது பெரும்பாலும் அவன் 40 தொடுகிறார். அந்த வீட்டை கட்டி முடிக்கின்ற பொழுது பெரும்பாலும் அவன் 50 எத்துகிறார். அந்த வீட்டுக்குள்ளே குடி போய் அவன் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்து முடிக்கின்ற பொழுது 70 வருடம் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், 25 வருடங்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், 25 வருடங்களை வாழ்வதற்காக வாழ்க்கை முழுக்க சம்பாதித்த பணத்தை செலவழிப்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் கபர் இருக்கிறதே, அது 25 வருட வாழ்க்கை அல்ல, அது 250 வருட வாழ்க்கை அல்ல, 10,000 வருடங்களுக்கு மேலாக சுமார் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கபருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு மேலாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றோ சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கு அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கு. அந்த கபரை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார். ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது அந்த வீட்டிலே அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்யாமல் யாரும் அந்த வீட்டுக்குள்ளே குடி போவது கிடையாது. மனைவி தன்னுடைய பங்குக்கு சில ஓர்டர்களை போடுவாள். எனக்குள்ள சமையல் அறை இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய கிச்சன் டேபிள் இந்த உயரத்தில் தான் இருக்க வேண்டும், நான் பாத்திரங்கள் கழுவுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சிங்க் அது இப்படித்தான் இருக்க வேண்டும், அதற்கு பிடிக்கப்படுகின்ற டைல் அது இந்த டிசைனில் தான் இருக்க வேண்டும். மகள் வருவாள், அவளுடைய பெட்ரூம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவள் தன் பங்குக்கு லிஸ்டை போடுவாள். மகன் வருவாள், இப்படி செதுக்கி செதுக்கி கச்சிதமாக பார்த்து பார்த்து 25 வருடங்கள் வாழ்வதற்கான வீட்டை கட்டுகின்ற நாம் இருட்டான கபருக்கு என்ன வெளிச்சத்தை அனுப்பி இருக்கிறோம், நெருக்கடியான கபருக்கு என்ன விசாலத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, விசாலமான வீடு இந்த உலகத்திலே கிடைக்கின்ற ஒரு நேமத். அதை ஆடம்பரம் இல்லாமல் விசாலமாக கட்டுவது பிரச்சனை அல்ல. விசாலமான வீடு ஒரு நேமத், சாலிஹான மனைவி ஒரு நேமத், ஆரோக்கியமான வாகனம் ஒரு நேமத், அழகான பண்புள்ள அண்டை வீட்டால் கிடைக்க பெறுவது ஒரு நேமத். இந்த நாளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் இந்த உலக வாழ்க்கை அவனை பொறுத்தவரைக்கும் சொர்க்கம்தான். ஹதீஸிலே வருகிறது, வீடு விசாலமாக இருப்பது பிரச்சனை அல்ல, அதற்காக கபரை மறந்துவிட்டு அந்த வீட்டிலே கை வைக்கிறோமே அது பிரச்சனை. கபருக்கு வெளிச்சம் தருகின்ற வீட்டுக்குள்ளே தொழுகை இல்லாமல் அந்த வீடுகளை வைத்திருக்கிறோமே இது பிழை. வட்டிக்கு பணம் எடுத்து அந்த வீட்டை கட்டுகிறோமே இது பிழை. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு குறைகின்ற பொழுது எங்களுக்கான சந்தர்ப்பத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவுடைய நாட்டில் விசா ஒரு மனிதனுக்கு பட்டிருக்கிறது, 1 மாதம் தான் அந்த விசா இருக்கிறது. அவன் செலவழித்து போகிறான் 500,000 ரூபாய்கள். ஒரு நாள் வேலை செய்தால் 1 கோடி சம்பளம் என்று வைத்துக் கொண்டால் எந்த புத்திசாலியும் எந்த நாளிலும் அவன் லீவெடுக்க மாட்டான், ஓய்வெடுக்க மாட்டான், விடுமுறை போட மாட்டான். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவன் சம்பாதிக்கத்தான் பார்ப்பான். காரணம், குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே அவனுக்குரிய தவணை முடிந்துவிடும். அவன் போக வேண்டிய பயணம், அவன் செலவழிக்க வேண்டிய இடம், அவன் கட்ட வேண்டிய வீடு, அவன் வாங்க வேண்டிய வாகனம், பிள்ளைகளுக்கான செலவுகள் தலைக்கு மேலால் இருக்கிறது. இருக்கின்ற சந்தர்ப்பத்தை ஒரு நிமிடமும் வீணாக்காமல் முடியுமான அளவு இரவு பகலாக உழைத்து அவன் சம்பாதித்து இந்த நாட்டுக்கு அனுப்பி வைப்பவன் தான் புத்திசாலி. காரணம், அவன் இருக்க போவது 1 மாதம். ஆனால் அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திற்கு அப்படி மாதம் குறிப்பிட்டு அனுப்பவில்லை. இந்த உலகத்திலே தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பொழுது ரூஹூதப்பட்ட குழந்தை இந்த உலகத்திற்குள் வந்து பிறப்பதற்கு முன்னாலே அது இறக்கின்ற தேதியை மலக்குமார்கள் குறிப்பார்கள். பார்த்திருக்கிறோமா இல்லையா? துடித்துக் கொண்டிருந்த குழந்தையுடைய துடிப்பு சட்டென நின்று விடுகிறது. உடனடியாக வைத்தியசாலையை அணுகி பரிசோதனை செய்து பார்த்தால் அந்த குழந்தை இறந்து 2 மணித்தியாலங்கள் ஆகின்றன என்ற கவலை. இதோ இந்த செய்தியை வைத்தியர் குறிப்பிடுகின்ற பொழுது எத்துணை தாய்மார்கள் கலங்கி போயிருப்பார். நாம் பிறப்பதற்கு முன்னால் எங்களுடைய தேதி குறிக்கப்பட்டு விட்டது. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுப்பது நிச்சயமில்லை. திடீர் திடீர் என்ற மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆண்கள் பெண்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்கிலே வபாத்தாகி கொண்டிருக்கிறார். இதுவெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை. எனவே கழிகின்ற நாட்களை வீணாக கழித்து விடாமல் எவ்வளவு தேட முடியுமோ மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நாம் தேடிக்கொள்ள வேண்டும். யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லா வல்தன்குர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மௌத்துக்கு பின்னால் அவனை சந்திக்கின்ற அந்த நாளுக்காக வேண்டி என்ன தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யாருக்காவது நாம் துரோகம் செய்துவிட்டால், அவருடைய முகத்திலே முடிக்க விரும்பவில்லை என்றால், அவர் கலந்து கொள்கின்ற பங்கனை தவிர்க்கலாம், அவர் பங்கு பற்றுகின்ற விழாக்களை நாம் ஒதுக்கலாம், அவர் ஒரு பாதையிலே வருகின்ற பொழுது நாம் போகின்ற பாதையை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எனக்கு முன்னால் வந்து நீ என் முகத்தில் முழிக்காமல் தப்ப முடியாது. அந்த நாளைக்காக நீ என்ன செய்திருக்கிறாய் என்று சிந்தனை செய்துவார். எனவே கண்ணியமானவர்களே, நாட்களை வீணாக கழித்து விடாமல் பருவான கடமைகளை சரியாக செய்வதோடு, சுண்ணத்தான நபிலான வணக்கங்களை முறையாக பேணுதலாக நாம் நிறைவேற்றுவதோடு, நாம் அல் குர்ஆன், ஜிகிர், சலவாத்து இது போன்ற அமளிபாதத்துகளுக்கு நேரத்தை ஒதுக்கிவிட்டு குறைவான நேரத்தை நாம் ரிஸ்க்குக்காக வேண்டி பயன்படுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரிஸ்கிலே எங்களுக்கு பரக்கத் செய்வான், அந்த ரிஸ்கிலே எங்களுக்கு அபிவிருத்தி செய்வான். இது முதலாவது மனிதன் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற, முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சோதனை. இந்த நாட்களுடைய ஓட்டத்தை அவனால் நிறுத்த முடியாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய ரிஸ்க்குகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அது சுவாசிக்கின்ற காற்று தொடக்கம், குடிக்கின்ற தண்ணீர் தொடக்கம், உணவருந்துகின்ற உணவாகட்டும், வசிக்கின்ற வீடாகட்டும், நாம் தூங்குகின்ற உறக்கமாகட்டும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாமே ரிஸ்க், இதுவெல்லாமே ரிஸ்க். இந்த ரிஸ்கை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரிஸ்கினால் குடித்துக் கொண்டும் உண்டு கொண்டும் இருக்கிறோம். இன்கான ஹலாலன் சுஇல அன்ஹு, அந்த ரிஸ்க் நூற்றுக்கு நூறு ஹலாலானதாக இருந்தாலுமே அதற்கான விசாரணை இருக்கிறது. நூற்றுக்கு நூறு ஹலாலான சாப்பாட்டை சாப்பிடுகிறோம், சம்பாதிக்கின்றோம், குடிக்கிறோம், அந்த ஹலாலான ரிஸ்கை எப்படி நீ சாப்பிட்டாய் என்ற கேள்வி இருக்கிறது. வைங்கான ஹராமன் ஊசிபாலை, அது ஹராமாக திரட்டப்பட்டிருந்தால் அதற்கான தண்டனை இருக்கிறது என்பதை புரியாமல் ஒவ்வொரு நாளையும் மனிதன் இந்த உலகத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறார். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பலஹீனமான நிலையில் வீட்டில் இருந்து வெளியே வருகிறார். இரண்டு பேர், ஹதரத் அபூபக்கர் சித்தியக் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பாதை ஓரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வெளியே கேட்டார்கள், இந்த இடத்திலே உங்களை உட்கார வைத்தது எது? சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், யாரிடமும் சொல்ல முடியாது, நீங்கள் கேட்ட காரணத்தினாலே சொல்லுகிறோம். எங்கள் இரண்டு பேரையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்திருப்பது பசியை தவிர வேறொன்றுமில்லை, பசி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வே சத்தியமாக என்னையும் என் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்தது அதே பசி. வாருங்கள், ஒரு நண்பர் இருக்கிறார், ஏதாவது இருக்கும் கிடைக்கும் போவோம் என்று ஒரு அன்சாரி சஹாபி தோழருடைய வீட்டுக்கு வருகிறார். வீட்டிலே அவர் இல்லை, அவருடைய மனைவி இருக்கிறார்கள். எங்கே உன்னுடைய கணவன்? அவர் தண்ணீர் எடுக்க போயிருக்கிறார், அமருங்கள், கொஞ்ச நேரத்திலே வந்து விடுவார்கள் என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த மனிதன் தோல் பையிலே தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்து, இந்த உலகத்திலே இன்று விருந்தாளியாக கிடைக்க பெற்றவர்களில் என்னை போன்றவன் ஒரு பாக்கியசாலி, என்னை விட யாரும் பாக்கியம் பெற்றிருக்க மாட்டார், அல்லாஹுடைய நபி என் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார் என்று ஒரு குலை பேரீச்சம்பழத்தை கொண்டு வந்து கையிலே கொடுத்து ஒரு ஆட்டை இறத்து அவர்களுக்காக சாப்பாடு போடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாப்பாடு முடித்ததற்கு பின்னால், இறைவன் உங்களுக்கு செய்த அறக்கொடைகளை நிச்சயமாக நீங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறானே, சூரத்து தக்காசுரிலே, இந்த நியமத்திற்கும் எங்களிடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்றார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, பசியோ கோர பசியாக இருக்கிறது, யாராவது ஏதாவது தரமாட்டார்களா என்ற சிந்தனையோடு வெளியே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். பசியை போக்கிக் கொள்ளும் அளவுக்கு சாப்பிடுகிறார்கள். அந்த சாப்பாட்டுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. எனவேதான் சொல்லுகிறார்கள், நீ சம்பாதிக்கின்ற பணம் ஹலாலாக இருந்தாலும் அதற்கான கேள்வி கணக்கு இருக்கிறது. பணத்தை எப்படி சம்பாதித்தாய்? கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே பணம் ஹராமாக இருந்து விட்டால் அதற்கான தண்டனை இருக்கிறது. சொன்னார்கள் ஸிம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் பறத்தை தலையோடு புழுதி படிந்த நிலையிலே, வியர்வை வடிந்த பரதேசமான ஒரு பரதேசியான தோற்றத்திலே புனித காபத்துல்லாஹுக்கு வருகிறார். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி இந்த காலத்திலே மாதிரி வாகன வசதி கிடையாது. புழுதிகளை கிளப்பிக் கொண்டு போகின்ற ஒட்டகைகள் நாட்கணக்கிலே மாதக்கணக்கிலே அந்த பயணம் நடைபெறும். எங்களுடைய நாட்டிலே இருந்தும் ஒரு காலத்திலே கப்பலிலே பயணம் செய்வார், போய் சேர்வதற்கு 2-3 மாதங்கள் கூட எடுக்கிறார். அதிலே வபாத்தாகிவிட்டால் நடுக்கடலிலே என்ன செய்வார்? பழையவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், அதற்காக பெட்டி கற்களை ஓரத்திலே அடுக்கி வைத்திருப்பார்கள், அந்த கல்லோடு சேர்ந்து ஜனாதாவை கட்டி அப்படியே கடலில் இறக்கி விடுவார். 6 அடி கபர் கூட அவர்களுக்கு கிடைக்கால். இவர்கள் யாரப்பி யாரப்பி என்று அல்லாஹ்விடத்திலே வந்து தல்பியா சொன்னவர்களாக துவா கேட்பார். எவ்வளவு சிரமம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம், ஆனால் அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதி இல்லையே. அல்லாஹ் ஹதீஸுல் குர்சியிலே சொல்லுகிறார், அவர் சாப்பிட்டிருக்கின்ற சாப்பாடு ஹராம், அவர் உடுத்தி இருக்கின்ற உடுப்பு வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட பணம் ஹராம், அவர்களுக்கு நான் எப்படி பதில் கொடுப்பேன் என்றால், எங்களுடைய பாவங்களை எங்களுடைய தேவைகளை நீக்குவதற்காகவும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டியும் துஆவையும் தௌபாவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஹராமான சம்பாத்தியம் அந்த துஆவையே அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதி இல்லாததாக ஆக்கிவிடுகிறது என்றால், எவ்வளவு பெரிய துரதிஷ்டம் அந்த ஹராத்தோடு சம்பந்தம் வைத்திருப்பவர். ஒரு ஆடை அணிந்திருக்கிறார், ஒரு எஹ்ராம் புடவை அணிந்திருக்கிறார், 10 திருகம் அதற்குரிய பொறுமதி, 9 திருகம் ஹலாலான படம், ஒரு தொங்கல், ஒரே ஒரு திருகம் அதிலே ஹராம் கலப்பட்டிருக்கிறது என்றால், அந்த ஆடையை உடுத்திக் கொண்டு தொழுகின்ற எந்த தொழுகையையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். சுபஹானல்லாஹ், நவுதுபில்லா. வியாபாரிகளும் இதை கவனம் எடுக்க வேண்டும், கடையிலே வேலை செய்கின்ற தொழிலாளிகளும் இந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். கிட்டித்தனம் என்று நாம் சில நேரம் நினைப்போம், யாராவது வாடிக்கையாளர்களை ஏமாற்றிவிட்டால் பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தி இந்த மாதிரியான கெட்டித்தனங்கள் இல்லாமல் நுட்பம் இல்லாமல் சம்பாதித்து முன்னேற முடியாது என்ற ஒரு வரத்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சில பேர் பல பேர் இந்த ஹராத்திலே கை வைப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே. எனவே நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற 2வது பிரச்சனை ரிஸ்க். இது அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது, இது அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. 3வதாக ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு முடிகின்ற பொழுது நாம் பிறந்திருக்கின்ற இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிறோம். இந்த உலகத்தை விட்டு தூரமாக தூரமாக மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற கியாமத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கவலை ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த விட்டு போகின்ற இந்த உலகத்தில், தற்காலிகமாக இருக்கின்ற இந்த உலகத்திலே நாம் எடுக்கின்ற முயற்சியும், இந்த உலகத்திற்காக வேண்டி நாம் மேற்கொள்கின்ற கஷ்டங்களும், அதை பற்றியுள்ள சிந்தனையும் முடிவே இல்லாத நாம் போய் சேருகின்ற அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள நாளைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது ஆச்சரியம். இருக்கின்ற உலகத்தை விட்டு தூரமாகிறோம். இந்த உலகத்திலே யாரும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. நபியே, நீங்களும் நிச்சயமாக ஒரு நாள் மரணிக்க போகிறீர்கள் என்ற மரண செய்தியை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே அல்லாஹ் அறிவித்து விட்டார். இந்த உலகத்திலே பிறந்த நபிமார்கள் கூட நிரந்தரமாக அவர்களால் வாழ முடியாது. இந்த உலகம் யாரையும் விட்டு வைக்கார் கண்ணியமான கனவான்களே. இந்த உலகத்தை விட்டு போகின்ற இந்த உலகத்திற்காக வேண்டி நாம் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியில் கொஞ்சமேனும் மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கான முயற்சியை நாம் எடுத்துக் கொள்கிறோம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கவே, அல்லாஹ் பாதுகாக்கவே. எனவே கண்ணியமான கனவான்களை, இந்த 3 விடயத்திலும் நாம் மிக ஆழ்ந்த கவலை எடுக்கவே, ஒவ்வொரு நாளும் முடிகின்ற பொழுது யோசிக்கவே, இன்றைய நாள் நான் எதை அழகாக அமலாக அதிகமாக செய்திருக்கிறேன், பணத்தை பொருளை திரட்டுகின்ற பொழுது யோசிக்கவே, நான் ஹலாலாக சம்பாதிக்கிறேனா ஹலாலாக ஹராமாக சம்பாதிக்கிறேனா, ஹலாலாக சம்பாதித்தாலும் கேள்விகளுக்கு இருக்கிறது என்றால் ஹராமாக சம்பாதித்தால் என்னுடைய நிலை என்ன, என்னுடைய முடிவு என்ன? கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை விட்டு நான் சென்று கொண்டிருக்கிறேனே, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேனே, அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த உலகத்தை பற்றி நாம் எடுத்துக்கொள்கின்ற கவலை, யாரை பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள் வியாபாரம் எப்படி போகிறது, அதே கவலைதான். நாட்டு நிலைமை என்ன ஆக போகிறது, வருகின்ற பொருட்கள் சாமான்கள் வந்து விட்டனவா, சரியாக முறையாக நீங்கள் போட்ட பணம் எல்லாம் பொருள் எல்லாம் பணமாக மாறிவிட்டனவா? சதாவும் இந்த வியாபார சிந்தனை தான். தக்பீர் கட்டினாலும் இந்த தொழுகையில் நிம்மதி கிடையாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் இது மிகப்பெரிய முசீபத்தில். எது நடந்தாலும் என்னுடைய ரப்புடைய திட்டத்தின்படி நடக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இணைப்பவன் முஃமின். எல்லாவற்றையும் குர்ஆனிலே சொல்ல முடியாது. அப்படி என்றால் 6000 அந்த வசனம் 60000 இருக்க வேண்டும். காய்ந்த வனாந்திரத்திலே இருக்கின்ற மரத்தின் ஒரு இலை காய்ந்து உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்பட்டு இல்லாமல் அது விழாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உலகத்துடைய ஏனைய நிலைமைகள், இந்த உலகத்தையே படைத்தது மனிதனுக்காக. அப்படி என்றால் எங்களுடைய ஏற்ற இறக்கங்கள், எங்களுடைய பொருளாதார திட்டங்கள், எங்களுடைய தேக ஆரோக்கியத்துடைய விடயங்கள் அல்லாஹுக்கு தெரியாமலோ அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமலோ நடக்காது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய சிந்தனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. மௌத்துக்கு பின்னால் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆக போகும், இதுதான் சதா கவலையாக இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் ரோட்டுக்கு வந்து விட்டோம் என்று வைத்துக் கொண்டால் பக்கத்து கடைக்காரன் ஏதோ சாப்பாட்டை தந்து எங்களை வாழ வேண்டும். கியாமத்தில் ஒரு சுபஹானல்லாஹ் இருந்தால் சுவர்க்கம் போகலாம் என்று தத்தளிக்கின்ற பொழுது பெத்த தாய் கூட எங்களை பார்க்காமல் போய்விடுவார். பிறந்த பிள்ளை கூட எங்களை கண்டுகொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி ஒளிந்து போவார். இதெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. அந்த நாளைக்காக என்ன செய்தோம், அதற்காக என்ன கவலைப்பட்டோம்? யகூல் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னுல் கய்யிம் அல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார், லா தஹ்மல் ஹம்ம துன்யா ஃப இன்னஹா லில்லாஹ், உலகத்தை பற்றி உன்னுடைய கவலையை நீ அதிகமாக அலசிக் கொள்ளாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த், இந்த வானமும் பூமியும் இதற்கு இடைப்பட்டவைகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் யாருக்கு எதை நாடுகிறானோ அந்த நேரத்திலே அவன் அதை கொடுப்பான். அது உன் கையிலே கிடையாது, உன் முதலாளியுடைய கையிலே கிடையாது, உன் அரசியல்வாதிகளுடைய கையிலே கிடையாது, படைத்த ரப்புடைய கையிலே இருக்கிறது. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் நாங்கள் தான் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அளந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே எங்களுடைய கெட்டித்தனத்தை யாரும் பேசக்கூடாது. பணம் இருக்கிறதா, அது என் முயற்சியினால் நான் மேற்கொண்டது. பணம் இருக்கிறதா, அது என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் மேற்கொண்டது என்று காரூர் சொன்னாலே இன்று வரைக்கும் பூமியிலே சுழி வாங்கப்படுகிறான். இது அல்லாஹுக்கு பிடிக்காது. படித்த நீ உன் படிப்பின் மூலமாக இவ்வளவு உயரத்திற்கு போகலாம் என்றிருந்தால் உனக்கு படித்து தந்த ஆசிரியரை ஒரு கடன் திரும்பிப்பார், அதே நிலையிலே அவர் இருப்பார். படிப்பு தான் உன்னை அந்த உயரத்திற்கு கொண்டு போயிருக்குமாக இருந்தால் உனக்கு கற்றுத்தந்தவர் உன்னை விட உயரத்திற்கு எப்பயோ போயிருக்க வேண்டும். இல்லை கண்ணியமானவர், உலகத்தை பற்றி நாம் சிந்திக்க கூடாது, அது அல்லாஹுக்கு சொந்தமானது. ரிஸ்கை பற்றி நாம் சிந்திக்க கூடாது, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. ரிஸ்க் என்றால் நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு தான் ரிஸ்க். இல்ல கண்ணியமான கனவான்களே, ரிஸ்கிலே பல வகை இருக்கிறது. அதின ரிஸ்க் அல் அம்வால், ஆக தரம் குறைந்த ரிஸ்க் தான் இந்த பணம், காரு, பங்களா, வீடு, வாசல், சொத்து, சுகம், நகை, நட்டு எல்லாமே. அவ்வளவு ரிஸ்க் என்று இருக்கிறது, அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பிள்ளை, சாலிகால பிள்ளையாக வருவர். இது அவ்வளவு ரிஸ்க், ஆக சிறந்த ரிஸ்க், அழர் ரிஸ்க் என்று இருக்கிறது, மிக உயர்ந்த ரிஸ்க். அதுதான் எங்களுடைய தேகத்திற்கான ஆரோக்கியம். நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமாக இருந்தாலும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். தமாமு ரிஸ்க் என்று இருக்கிறது. நாலாவது, எல்லாவற்றிலும் ஆக விசேஷமான, எல்லாவற்றையும் அங்க சம்பூர்ணப்படுத்துகின்ற ரிஸ்க் என்ன தெரியுமா? அதுதான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிய வேண்டும். இதுதான் நபிமார்களுடைய லட்சியம். அது இல்லை என்றால் நபிமார்களுடைய வாப்பவாக இருந்தாலும் நபிமார்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும். நேரம் போய்விட்டது, நிறைய பேச வேண்டும், பேச முடியாது. புகாரியுடைய ஒரு ரிவாயத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கியாமத்துடைய நாளையில், யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறாய், என்னை ஒரு நாளும் இந்த நாளிலே கேவலப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாய். ஆம், சொல்லி இருக்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய தந்தையுடைய நிலையை பார். அவர் ஒரு நரகவாதியாக இருக்கிறார். ஒரு நரகவாதியாக ஒரு தந்தையை பார்ப்பதை விட என்ன கேவலம் வேண்டி இருக்கிறது? அங்கு அல்லாஹ் இடத்திலே அதற்கு இடமே கிடையாது. நவுது பில்லா. ஒரு பெத்த மகள் நாளைக்கு நிக்காஹ் என்று இருக்கிறது. தாயிடத்திலே வந்து எனக்கு வழியாகரிக்க போவது யார்? தாய் ஆச்சரியப்படுகிறார். வாப்ப ஹயாத்தோடு இருக்கிறார், கணவன் ஹயாத்தோடு இருக்கிறார். மகள் வந்து கேட்கின்ற கேள்வி, என்ன கேள்வி அம்மா? இதோ தந்தை இருக்கிறார், அவர்தான் வழியாகரிக்க வேண்டும். இல்லை, அவரை நான் தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரோ வந்து சொன்னார்கள், உன்னுடைய வாப்பா உன்னுடைய தாய் வேறொருத்தனோடு சேர்ந்துதான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை கேட்கின்ற நேரத்தில் அந்த தாய் தகப்பனுடைய கல்வி எப்படி பதறும்? எவ்வளவு கோபம் அடைவார்கள். இதைவிட கோடி மடங்கு கோபம் அடைகின்ற நாள், படைத்த ரப்பை வைத்து நீ என்னை படைக்கவில்லை, இந்த சிலை என்னை படைத்தது என்று ஒரு இறை நிராகரிப்பாளன் சொல்லுகின்ற நேரத்திலே அந்த ஒட்டுமொத்தமான கோபமும் கியாமத்திலே தான் வெளிப்படும். அது என்னுடைய சின்னத்திலே கிடையாது. காலுக்கு கீழால் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லப்படும் புகாரியுடைய ரிவாயத். கீழே பார்ப்பார்கள், ஒரு ரோமம் வளர்ந்த ஒரு மிருகம், அது ஒரு ஓனாயுடைய தோற்றம் என்றும் வருகிறது. ரோமங்கள் வளர்ந்த ஒரு கேவலமான பயங்கரமான மிருகத்துடைய தோற்றத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் மாற்றப்பட்டிருப்பார். அவருடைய காலை பிடித்து நரகத்திலே தூக்கி வீசுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிப்பார். எங்களுக்கு செய்திருக்கின்ற நியமத்தை அல்லாஹுடைய பொருத்தம் இல்லை என்றால் நபியுடைய தகப்பனாக இருந்தாலும் மாற்றிக்கொள்வோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்கவே. குத்துபாவுடைய இறுதி பகுதிக்கு வருகிறேன். பைத்துல் முக்கத்தசுடைய இமாம் வந்திருந்தார். இரண்டு கிழமைகளுக்கு முன்னால் கண்டியிலே எங்களுடைய பள்ளிவாசலிலே அழகான ஒரு குத்துபா பிரசங்கம். சரி, அவருடைய குத்துபாவுடைய அரபுடைய சாரம்சம் என்ன தெரியுமா? சஃபருக்கும் பவியிலும் பவியில். நீங்கள் போய்கொண்டிருக்கின்ற சஃபர் ரொம்ப நீளமான, அந்த நீளமான இடத்திற்கு போய் சேர்ந்தால் உங்களுக்கு முடிவு கிடைப்பதற்கே 50,000 வருடங்கள் போகும். ஆனால் அதற்காக தயாரிப்பிலே ஈடுபடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஆயுள் இருக்கிறதே, உம்ருக்கும் கசீரும் கசீர், அது மிக மிக சுருங்கியது, மிக மிக குறைவானது. அந்த குறைவான காலத்திலே அந்த நீளமான பயணத்திற்காக நீங்கள் தேடுகின்ற ஜாதுக்கும் கலீலும் கலீல், மிக மிக சொற்பம் நீங்கள் செய்கின்ற அமல் போதாது. அந்த குறுகிய காலத்திலே செய்ய வேண்டிய அமலுக்கான நேரத்தை நீங்கள் பாவத்திற்கு ஒதுக்குவதற்கிறதே, வதந்துக்கும் கசீரும் கசீர், பாவத்திலே நீங்கள் ஒதுக்குகின்ற நிலைமைகள், வினாடிகள், மணித்தியாலங்கள், இரவுகள், பகல்கள் அதிகமோ அதிகம். ரப்புக்கும் பசீரும் பசீர், அனைத்தையும் நீங்கள் சந்திக்க போகின்ற ரப்பு, இந்த உலக வாழ்க்கையை வைத்து நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று உங்களை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறான், உங்களை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறார். வயோமுல் கியாமத் கரீபும் கரீப், நீங்கள் எதிர்பார்க்கின்ற கியாமம் இது சமீபத்திலே வந்துவிட்டது. எல்லா நபிமார்களும் வந்து முடிந்து விட்டார், எல்லா அடையாளங்களும் முடிந்து விட்டன, பெரும் அடையாளங்கள் மாத்திரம் இருக்கின்றன. அது வருவதற்குள்ளால் எங்களுடைய கியாமம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அது சில நேரம் அடுத்த வினாடியாக கூட இருக்கலாம். நீங்கள் சுவர்க்கத்திற்கு போக வேண்டிய பாதை இருக்கிறது, சிராத், அது தகீக்கும் தகீக், மிக மெல்லியது, பிடிப்பதற்கு எந்த பிடிமானமும் இல்லாதது. அதற்கு கீழாக இருக்கின்ற நரகமோ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. மாமின் மலக்கின் முகர்ரத், நெருக்கமான மலக்காகட்டும், அல்லாஹுடைய விசாலத்து கிடைக்கப்பட்ட ரசூலாகட்டும், அந்த பயங்கரமான நாளிலே அவர்களுடைய வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தை யானப்சி யானப்சி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட யானப்சி என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட அதே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருப்பார். எங்களுடைய முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் உம்மத்திற்காக வேண்டி குரல் கொடுப்பார். யா உம்மத்தி யா உம்மத்தி. அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய ஜோதி தோன்றும். கியாமத்துடைய நாளைக்கான விசாரணை தராசி கொண்டு வந்து நிறுவப்படும். எல்லோரும் சஜதாவிலே விழுந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். அங்கே அல்லாஹ் தோன்றி முதலாவது பேசுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வை விரும்பியவர்கள், இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக பின்பற்றிய மூமின்கள், அவர்கள் யாரும் பயப்படக்கூடாது, கவலை அடையக்கூடாது என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தை வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே, வம் தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே இன்று நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். கண்ணியமான கனவான்கள், இதுதான் உலகம் முடியும். குறுகிய காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை வேண்டுமானாலும் வரட்டும், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடுகள் அல்லாஹுடைய அதிருப்தியை, கோபத்தை சம்பாதிக்க கூடாது. அல்லாஹுடைய திருப்தி அடைந்தவனாக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து முடிய வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டவர்களாக இந்திய காலத்தை வாழ்ந்து முடிக்க நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து தருவாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து தருவாயா. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் இன்னும் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ரஹ்மானே, அவர்களுடைய கடைசி காலத்தை எங்களுக்கு பாரமாக்கி விடாதே யாருவா. அதை பெரியோர் பாக்கியமாக கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துவாவுக்கு பாத்திபமானவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயா. அவர்களுடைய மனதினோக நடந்து அவர்களுடைய உள்ளத்தினாலோ வாய் திறந்தோ வருகின்ற சாபத்தை விட்டும் எங்களையும் எங்களுடைய முழு பரம்பரையினை பாதுகாத்து அருள்வாயா. எங்களை விட்டும் எத்தனையோ பெற்றோர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் யா அல்லா. அவர்கள் ஹயாத்தோடு வாழுகின்ற பொழுது அவர்களுடைய மனதுகளை நோகடித்திருப்போம் யா அல்லா. சத்தமிட்டு பேசியிருப்போம் ரஹமானே, நீ இரக்கமுள்ள ரப்பாக இருக்கிறாயா அல்லா, அது அனைத்துக்கும் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறோம் ரஹமானே. அந்த பெற்றோர்களையும் நீ மன்னித்துக் கொள்வாயா, அந்த இருட்டான கபூர்களை நீ வெளிச்சமாக்கி விடுவாயா, அந்த நெருக்கடியான கபூர்களை நீ விசாலமாக்கி விடுவாயா. அவர்களை ஞாபகம் வருகின்ற பொழுதெல்லாம் சதக்காக்கள் செய்கிறோம், துவாக்களை கேட்கிறோம் யா அல்லா. எந்த திரையும் இல்லாமல் அந்த துவாவை அங்கீகரிப்பேன் என்று நீ வாக்குறுதி கூட தந்திருக்கிறாய் ரஹமானே. அவர்களுடைய கபூர்களை சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. சத்தியமாக கபூருடைய தண்டனைகள் சோதனைகளை தாங்குகின்ற சக்தி அவர்களுக்கு கிடையாது யா அல்லா. அந்த வயது முதிர்ந்தவர்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகம் செய்தார்கள் யா அல்லா. எங்களுக்கு தொழுகையை கற்றுத்தந்தார்கள் ரஹ்மானே. எங்களுக்கு பிஸ்மில்லாஹை சொல்லித்தந்தார்கள் யா அல்லா. உன்னை துதிக்கின்ற ஒரு ஜீவனை இந்த உலகத்திலே விட்டு வந்த அவர்களை நீ ஒரு நாளும் கண்டிக்க மாட்டாய் என்று நாம் ஆசைப்படுகிறோம் ரஹ்மானே. நாம் நம்பிக்கை வைக்கிறோம் யா அல்லா. எங்களுடைய இறந்த பெற்றோர்களை அவர்களுடைய கபூர்களை சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா யா அல்லா. எங்களுடைய தேக ஆற்றல் ஆரோக்கியத்திலே பறக்க செய்வாயா. எங்களால தாங்க முடியாத நோய்களை தந்துராதையா அல்லா. எங்களுடைய குடும்பத்துக்கும் தந்துராதையா அல்லா. எந்தெந்த நோய்கள் உடம்புக்குள்ளே புகுந்து விட்டால் அதற்கு சிகிச்சை இல்லை என்று வைத்தியசாலைகள் கைவிரித்து விடுமோ, அப்படியான நோய்களை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லா. எங்களுடைய மனை மக்களை எங்களுடைய பரம்பரையை பாதுகாத்து ரஹ்மானே. எங்களால செலவழிக்க முடியாத நோய்களை தந்தைகளை சோதிக்கிறாரையா அல்லா. எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை உரிமயமாக்கி விடுவாயா. கெட்ட பழக்கங்களை விட்டும் அவர்களை பாதுகாத்து ரஹ்மானே. போதை பாவனைக்கு அடிமையாக கேவலப்படுவதை விட்டும் அவர்களை பாதுகாத்திரியா அல்லா. கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை விட்டும் அவர்களை பாதுகாத்திரியா அல்லா. யாரெல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் ஷரியாத்துடைய கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, தலை சிறந்த தக்குவா நிறைந்த உலமாக்களாக அவர்களை உருவாக்கி தந்தருவாயா. யாரெல்லாம் எங்கள் பிள்ளைகள் பாடசாலைகளிலே பொது கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சமூகத்தை வழிநடாத்துகின்ற புத்திஜீவிகளாக அவர்களை உருவாக்கி தந்தருள்வாயா. திருமணம் முடித்து குடும்பத்தகிதம் வாழுகின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பறக்க செய்வாயா. கணவன் மனைமார்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொடுத்தருள்வாயா. அவர்களுடைய பிள்ளைகளையும் சாலிகாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு நசீபாக்குவாயா. நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயா. பசி பஞ்சம் பட்டினியை விட்டு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்தருள்வாயா. ஒரு தாய் இருந்தெடுத்த பிள்ளைகளைப் போன்று ஒற்றுமையாக வாழுகின்ற சௌபாக்கியத்தை இந்த நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் நீ உருவாக்கி தந்தருள்வாயா. எல்லாவற்றுக்கும் மேலா இந்த உலகத்தை விட்டு இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற மூச்சு ஒரு நாள் நின்று விடப் போகிறது ரஹ்மானே. அது எப்பொழுது எந்த சந்தர்ப்பத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே வரும் என்று தெரியாமல் இருக்கிறோம் யா அல்லா. உனக்கு விருப்பமான அமலில் நாம் எத்தனையோ அமல்களை செய்கிறோம், அதில் எந்த அமலை நீ அதிகம் விரும்புகிறாயோ அந்த அமலோடு எங்கள் கடைசி மூச்சை வாங்கிக் கொள்வாயா. மலக்குள் மௌத்தை முதல் தடவை எங்களிடத்தில் அனுப்பி வைக்கின்ற பொழுது சிரித்த முகத்தோடு அனுப்பி வைப்பாயா. கலிமாவை மொழிந்தவர்களாக சுவர்க்கத்தை பார்த்து ரசித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தினம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயா. இந்த பள்ளி வாசல் இவ்வளவு கம்பீரமாக காட்சியளிப்பதற்கா, யார் யாரெல்லாம் உடலால் பொருளால் இந்த பள்ளி வாசலுக்காக தியாகம் செய்தார்களோ, இந்த மண்ணை வக்ஃப் செய்தார்களோ, இன்று மண்ணறையிலே சேர்ந்திருக்கிறார்களோ, ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அத்துணை பேருக்கு நீ சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடுத்தருள்வாயா. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஆக்கிரு தஅவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.